நமஸ்காரம். ஆசைகளே அற்ற நிலை, விருப்பமற்ற நிலை, இதுதான் மோட்சம் என்று சிலர் நினைக்கலாம். அதற்கு உதாரணம் சொல்லுவதற்காக ததிபாண்டன் ஒருத்தர் கிருஷ்ணாவதாரத்தின் போது இருந்தார். அவரிடம் ஒரு பானை இருந்தது, பாண்டம், தயிர் விற்கும் பானை. ஒரு முறை ஒரு கோபிகை கண்ணனை துரத்தி வந்தபோது அந்த பானையில் ஒழித்து வைத்து கண்ணனை காப்பாற்றினார். அதற்கு பதில் அந்த பானைக்கு மோட்சம் வேணும்னு கேட்டு கண்ணனிடம் பெற்றார். அவரும் முக்தி அடைந்தார், பானைக்கு மோட்சம். பானைக்கு சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, உணர்வே கிடையாது, அறிவு கிடையாது, விருப்பமற்ற நிலை. அதனால நாமும் பானையை போல இருந்து விட்டால் மோட்சம் கிடைக்கும். இது ஒரு கருத்தாக இருக்கலாம், ஆனால் சரியான கருத்து அல்ல. ஏன் பானைக்கு கிடைத்தது என்னால், நாம் யாரும் பானை அல்லரே. பானைக்கு கிடைத்தது வாஸ்தவம், நாம் பானை இல்லையே. நாம் எப்போ ஒரு அறிவுள்ள மனித பிறவை எடுத்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த உண்டான அனுஷ்டானங்களை செய்தால்தான் முக்தி கிடைக்கும். ஜடாயு மகாராஜருக்கு ராமன் மோட்சம் அளித்தார். அவருக்கு கர்மயோகமா, ஞான யோகமா, சரணாகதியா, ஏதுமில்லை. ராமனுக்கு விருப்பம் இருந்தது, கொடுத்தார். அதனால் நானும் கர்ம, ஞான, பக்தி, சரணாகதி எதுவும் இல்லாமல் இருந்து பெருமானை வேண்டாகவும் இருந்தால் அவர் கொடுத்து விடுவார் என்று நினைக்க முடியாது. யாராராக பிறந்திருக்குமோ அவரவருக்கு தகுந்தா போலே தான் நடக்க வேண்டும். ஆத்மாவுக்கு உடலாவது, அதுக்கு பறவையா, மனிதனா, எதுவாக இருந்தா என்னன்னு சொல்லலாம். ஆனால் ஆத்மா உடல் இல்லாவிட்டால் பக்தி யோகத்தையோ சரணாகத்தையோ பண்ணக்கூட முடியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு பறவைக்கு மோட்சம் கொடுத்தார், யானைக்கு மோட்சம் கொடுத்தார், பிசாசத்துக்கு மோட்சம் கொடுத்தார் என்றெல்லாம் சொல்லுகிறார். இதுவரை பிறவியே எடுக்காமல் எங்கோ சுற்றி கொண்டிருக்கும் ஒரு ஆத்மா மோட்சம் பெற்றதுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்படி எந்த கதையும் எந்த புராணத்திலும் இல்லை. ஏதோ ஒரு சரீர பிறவி எடுத்தாக வேண்டும், அதில் சரியோ தவறோ எப்படியோ செய்திருக்க வேண்டும், விருப்பப்பட்டிருக்க வேண்டும், அப்பதான் மோட்சம் போக முடியும். அதனால் விருப்பமே அற்ற நிலையை அடைவது வாஸ்தவம். உலக விஷயத்தில் விருப்பமற்ற நிலையை அடைவது, முக்தி விஷயத்தில் விருப்பம் இல்லாத நிலைன்னு எந்த ஆழ்வாரும் எந்த ஆச்சாரியரும் சொன்னதே இல்லை. மாறாக கிடைக்குமா கிடைக்குமா என்று அழுது அரற்றி பிடிவாதம் பிடித்து அழுதிருக்கிறார்கள். இப்படித்தான் அனைத்து பிரமாணங்களும் இருக்கின்றன. அதனால நாம் ஏதோ இவருக்கு அப்படி கிடைத்ததே, அவருக்கு அப்படி கிடைத்ததே என்றெல்லாம் சொல்லவும் முடியாது. மேலும் அடிக்கடி அது என்னமோ பலருக்கும் ஒரு ஆசை, இன்னன்னார் மோட்சம் போனார்களா, இன்னன்னார் போகவில்லையா, அவர் போனார்னு சொன்னால் எதனால போனார், இவர் போகலேன்னு சொன்னால் ஏன் போகவில்லை. இது அடிக்கடி இந்த கேள்விகள் சுற்றி சுற்றி வருகின்றன. அவசியமே இல்லாத கேள்வி. திரும்ப திரும்ப பலமுறை சொல்லியிருக்கிறேன், நாம போக போகிறோமா அதை பார்ப்போம். அதுக்குன்னு தசரதன் போனாரா, அர்ஜுனன் போனாரா, விதுரர் சென்றாரா, தர்மபுத்திரன் சென்றாரா, அதெல்லாம் புத்தகத்தில் படிப்போம், தெரிந்து கொள்வோம். நாம் நமக்கு உண்டா, நம் ஆச்சாரியர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதன்படிக்கு இருக்கிறோமான்னு பார்த்தால், அப்ப இந்த கேள்விகள்லாம் வரும்போது இப்படி இருந்தால் மோட்சத்துக்கு போகலாம், நீங்கள் இருக்கிறீர்களான்னு திரும்ப கேட்டுவிட்டால் பதிலே வராது. அது எப்படி? அப்ப தசரதன் எப்படி இருந்தார் நமக்கு தெரியுமா, பீஷ்மர் எப்படி இருந்தார் நமக்கு தெரியுமா, ஓஹோன்னு இருந்தார்கள். அவர்களுக்கு என்ன கிடைத்ததுன்னு கொடுக்க வேண்டிய பெருமானுக்கு தெரியும். நாம் அதை விசாரம் பண்ண வேண்டாம். அது பண்ணணும்னா பண்ணிட்டு இருக்கலாம், காலம் முழுக்க பண்ணி கொண்டிருக்கலாம். ஏன்னா யாருக்கும் இப்ப பெருமான் என்ன நினைத்தார்னு புரியாது, இவர்கள் எதை விருப்பப்பட்டார்கள்னு நமக்கு தெரியாது. இப்ப இன்னொரு விதம் பார்த்தால், நாம மோட்சம் போகணும்னு ஆசைப்படலாமா கூடாதா? ஆமாம், கண்டிப்பா பட வேண்டும். அர்ச்சிராதி மார்க்கத்தில் போக போகிறோம் போக போகிறோம்னு நித்தியம் ஒரு முறை விருப்பப்பட வேண்டும் என்று தான் ஆச்சாரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆசைப்பட்டாலே காமிய கர்மமாயிற்று என்று நினைக்கலாம், நிச்சயமா தப்பில்லையே. பிராப்தமான விஷயத்தை காமிய கர்மமாக ஆசைப்பட்டு தான் தீர வேண்டும். யாரும் மறுக்கவில்லையே. ஹனுமான் ஆசைப்படவில்லையே என்றால் அவர் ஒருத்தர், நாமும் ஹனுமான் அளவுக்கு பக்தி உள்ளவர்களாக ஆவோம், அந்த அளவுக்கு ராமனிடத்தில் பிரீத்தி இருக்கட்டும், அதற்கப்புறம் வேண்டாம்னு சொல்லி பார்ப்போம். எங்கோ யாரோ ஒருத்தர் இருவர் நடப்பதை பார்த்து அதை பொதுவாக ஆக்கி அப்படி நானும் என்று தொடங்கவே முடியாது. அதை போல் உலகம் இயங்குவதும் இல்லை. அப்படி தனிப்பட்ட தன்மை நம்மிடத்தில் இருக்குமானால் முதலில் அவர்கள் மற்ற பேரிடத்தில் பேசிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு நேரேயே பெருமானிடத்தில் பேச தெரிந்திருக்கும், பேசி பெற்றுக்கொண்டு போய்விடுவார்கள். எதற்கு வாத பிரதிவாதங்களுக்கு வரப்போகிறார்கள்? அதனால் சில விஷயத்தை சரியாக புரிந்து கொள்வோம். நாம் போக போகிறோமா பார்ப்போம். யார் போயிருக்கலாம்? இப்போது இல்லாவிட்டால் அடுத்த பிறவியில் போயிருக்கலாம். யாராக இருந்தாலும் வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே என்று சொல்லிவிட்டார். அதை பிரார்த்தித்துத்தான் பெற வேண்டும். அதில் தவறே இல்லை. பிரார்த்திக்காமல் கிடைக்காது. பிரார்த்திக்காமல் கிடைத்தால் அது பானைக்கு வேணும்னா கிடைச்சிருக்கலாம். அதற்கும் மற்றொருத்தர் பிரார்த்தித்திருக்கிறார், அங்கேயும் பிரார்த்தனை இல்லாமல் இல்லை. அந்த பிரார்த்தனையே பெருமான் ஆசைப்பட்டுத்தான் ஏற்றுக்கொள்ளுகிறார். அது புருஷார்த்தம். அதை காமியகர்மான்னு சொல்ல முடியுமானால் தவறு என்ன? முதல் காரியம், உலகத்தில் காமியகர்மான்னு சொல்லுவது லௌகிக பலத்தை விருப்பப்படுவதை மட்டும்தான். அதை தெரிந்து கொள்ள வேண்டும். காமியகர்மான்னு சொன்னாலே லௌகிகமான பலம், சொத்து பத்து குழந்தை கல்யாணம் வியாதி தீருதல், இதை போல லோகத்து பலன்கள். இந்த பலத்துக்காக நாம் ஒரு கர்மத்தை செய்தால்தான் காமியகர்மாங்கிற பேரே உண்டு. இதை தாண்டி அலௌகிகமாக பிராப்தமான அப்ராகிருத்தமான பூமிக்கு செல்லும் கர்மா தாராளமாக காமியகர்மாவா இருக்கட்டும். ஆனா உலகத்து பழக்கத்தில் எது காமியகர்மான்னு சொல்லப்படுகிறதோ அதில் அது ஒரு நாளும் சேராது. அது காமியமாக இருந்தாலும் தவறில்லை, அதுதான் சரியும் கூட. பிரார்த்தித்துத்தான் பெற வேண்டும். அப்ப வைகுந்தத்தை பிரார்த்தித்தாலும் அதற்கு ஓஹோன்னு நான் விருப்பப்பட்டாலும் அதுவும் ஒரு அகங்காரம் தானே? நாள் நிச்சயமாக இல்லை. தேகமே ஆத்மான்னு நினைப்பதுதான் அகங்காரம். தேகமே ஆத்மான்னு நினைக்கிறவர் எதுக்கு வைகுந்தத்தை விரும்ப போகிறார்? தேகம் ஆத்மான்னு நினைக்கிறவர் தான் குழந்தை பிறப்பதற்கு, கல்யாணமாவதற்கு, பணம் கிடைப்பதற்கு, வியாதி போவதற்கு ஆசைப்பட்டு காமியகர்மா பண்ணுவார். தேகம் வேறே ஆத்மா வேறேன்னு தெரிந்து விட்டால் அப்புறம் அது காமிய அகங்காரம்ங்கிறதே போய்விட்டது. அங்கே அது பேச்சே இல்லை. அவர் வைகுந்தத்தை அவர் தான் ஆசைப்பட போகிறார். தேகத்தை துறந்து இனி பிறவி எடுக்காமல் ஆத்மா மோட்சமடைய வேண்டும். அப்பதான் அந்த விருப்பமே வரும். அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை சரியாக புரிந்து கொண்டு விட்டு அப்புறம் இதை பத்தின விசாரத்தை விட்டு விடுவோம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.